ஓம் சாந்தி. முரளி தேதி 4/9/2026 காலை முரளி, பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தின் கதாநாயகன் கதாநாயகியின் பாகம் உங்களுடையது, பாபாவினுடையது அல்ல. பாபாவிடம் பதீத்தமானவர்களை பாவனமாக்கும் கலை உள்ளது. கேள்வி: பிரம்மாவினுடைய படத்தை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள், அவர்களுக்கு எந்த ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: அவர்களுக்கு புரிய வையுங்கள், இவரே ஆதியிலிருந்து இறுதி வரை வரக்கூடிய ஆத்மா, முதல் இளவரசன் ஸ்ரீகிருஷ்ணன். அவரது கடைசி பிறவியில்தான் தந்தை அதாவது சிவபாபா வருகிறார். இது பதீதமான சரீரம், இதனைத்தான் தூய்மையாக்க வேண்டும். இவர் பகவான் அல்ல, பகவானோ எப்பொழுதும் தூய்மையாக இருப்பவர். அவர் இவரது சரீரத்தை ஆதாரமாக எடுத்துள்ளார். பாடல்: மனிதர்களே, உங்கள் முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். சாந்திக்காக எங்கும் வெளியே ஒவ்வொரு இடமாக சென்று கஷ்டப்பட வேண்டாம். எப்படி ஹட்டயோகி சன்னியாசிகள் நினைக்கின்றார்களோ, அதாவது இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டே அமைதி கிடைக்காது. அமைதி என்பது காட்டில்தான் கிடைக்கும். ஆனால் பாபா புரிய வைக்கின்றார், அமைதி எங்குமே கிடைக்காது. இதில் ஒரு கதை அல்லது உதாரணத்தை கூறுகின்றார்கள் அல்லவா? ராணி தனது கழுத்திலேயே மாலையை போட்டுக்கொண்டு வெளியே உலகமெங்கும் தேடிக்கொண்டிருந்தார். அவ்வாறே அமைதி என்பது உங்கள் கழுத்திலேயே கிடைக்கிறது, ஆனால் வெளியே எங்கு தேடப்போகிறீர்கள்? பாபா வந்து புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களது சுய தர்மமே சாந்தி. இந்த ஷரீரமோ உங்களது கர்மேந்திரியங்கள், அதன் மூலம் உங்கள் பாகத்தை நீங்கள் நடிக்க வேண்டி உள்ளது. ஆத்மா அழியாதது. ஆத்மா என்பது சிறியதாகவோ பெரியதாகவோ இருப்பதில்லை, அழிவதும் இல்லை, ஆனால் பதீதமாகிறது. அது பாவனமாக ஆக வேண்டி உள்ளது. ஆத்மாவிற்கு குழந்தையின் சரீரம் கிடைக்கிறது, பிறகு இளஞ்சன் முதுமை பருவம் ஆகிறது. ஒரே ஒரு ரசனையில் இருப்பதுவே ஆத்மா. முதன் முதலில் ஆத்மாவை அறிய வேண்டும். ஆத்மாவாகிய நானே பாரிஸ்டர் மருத்துவர் ஆகிறேன், இதுவே ஆத்ம அபிமானி பவ என்பதாகும். பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் தேக அபிமானியாக உள்ளீர்கள், எனவே தன்னை சரீரமாக நினைத்துக் கொள்கிறீர்கள். நான் ஆத்மா என்பதை மறந்து போகிறீர்கள். இது எனது ஷரீரம் என்று தன்னை உணர வேண்டும். 84 பிறவிகளை ஆத்மா எடுக்கிறது. தற்போது பாபா புரிய வைக்கின்றார், பிராமணர்களாக யார் ஆகின்றார்களோ அவர்களே பிறகு தேவதையாக கூடியவர்கள். எல்லோருமே 84 பிறவிகள் எடுப்பது இல்லை. சிலர் முதலில் வருபவர், சிலர் 50-100 வருடங்களுக்கு பிறகு வந்து கொண்டிருப்பர், சிலருக்கு 80-82, வேறு சிலருக்கு வேறு எண்ணிக்கையில் பிறவிகள் இருக்கலாம். மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று கூறிவிடுகின்றனர். இதிலும் திருப்தி அடைவதில்லை. பிறகு ஒவ்வொரு அணுவிலும் அதாவது கல்லிலும் முன்னிலும் பகவான் உள்ளதாக கூறியுள்ளனர். தற்போது பகவான் கூறுகின்றார், நான் எந்த மனித உடலிலும் இருப்பதில்லை என்றால் மிருகங்கள் கல் முள்ளில் எப்படி இருப்பேன்? பாபா புரிய வைக்கின்றார், நம்பர் 1 ஆக இருந்தவரே இறுதி நம்பரில் தமோ பிரதானமாக ஆகின்றார். நானே கூறுகின்றேன், பல பிறவிகளின் இறுதியில் சாதாரண சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றேன். யார் 84 பிறவிகள் எடுத்துள்ளனரோ அவர் நிச்சயமாக பதீத்தமாகத்தான் இருப்பார், பாவனமாக இருக்க முடியாது. பாபாவே கூறுகின்றார், முதல் நம்பரில் வருபவர் ஸ்ரீகிருஷ்ணர், முதல் இளவரசர் ஸ்ரீ நாராயணனாக பிறகு ஆகின்றார். அவரே பெரியவராக ஆகும்போது அவருக்கு 20-25 வருடங்கள் குறைவாக ஆகிவிடுகிறது. அவருக்கு 84 பிறவிகள் முழுமையாக என்று கூற முடியாது. நம்பர் ஒன் ஸ்ரீகிருஷ்ணர், பிறகு அவரே சுயம்பரத்திற்கு பிறகு நாராயணனாகின்றார். ஆனால் கணக்கு பார்க்க வேண்டியது குழந்தைகளுடைய வேலை. முழுமையாக 84 பிறவிகள் 5000 வருடங்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான் கூற முடியும். ஆக பாபா வந்து புரிய வைக்கின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதே சரீரத்தில் வருகின்றேன். அவருக்கே முதலில் இருந்து கடைசி வரை பாகம் உள்ளது. வேறு எவரது உடலிலும் நான் வருவதில்லை. கணக்கு இருக்கிறதல்லவா? பிரம்மாவே முதல் நம்பரில் உள்ளார். நான் வேறு எவரிலும் வர முடியாது. ஒரே அந்த பிரம்மாவின் உடலில் மட்டும் ஏன் வருகின்றார் என்று அநேக பேர் கேட்கின்றார்கள். ஆனால் இது கணக்கு அல்லவா? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. விஷ்ணு மற்றும் சங்கரர் மூலம் ஸ்தாபனை செய்வதில்லை. இது வேறு எவரது வேலையும் அல்ல. மனிதர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிவதில்லை. இதுவும் நாடகத்தில் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நடந்து கொண்டிருக்கின்ற நாடகம். இந்த விஷயம் தற்போதைய விஷயமே ஆகும். எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கிறது. அது மாற முடியாது. இன்று என்ன நடக்கிறதோ அதுவே 5000 வருடங்களுக்கு பிறகும் நடக்கும். பாபா புரியவும் வைத்துள்ளார், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்கள். இது ஒன்றும் புதிய விஷயமல்ல, 5000 வருடங்களுக்கு முன்பே நடந்துள்ளது. இம்மாதிரி சரியாக எழுதுங்கள், பிறகு அவர்கள் வந்து கேட்கட்டும். எழுதுவது என்பது ஒரு விஷயமே அல்ல. இந்த சச்சரவு என்பது ஏற்கனவே நடந்தது, எதுவும் புதிதல்ல. மகாபாரத யுத்தம் 5000 வருடங்களுக்கு முன்பும் நடந்தது. கிறிஸ்தவர்கள் பாரதத்தில் வந்து ராஜ்யத்தை எடுத்துக் கொண்டார்கள், இதுவும் புதிதல்ல. பிறகு கல்பத்திற்கு பின்னரும் இவ்வாறே நடக்கும். இந்த உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளம் மீண்டும் மீண்டும் திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மீண்டும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. எவரது 84 பிறவிகள் பூர்த்தியாகின்றதோ அவர்களே முதல் நம்பரில் லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள். இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபாவே வந்து புரிய வைக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாவேன். இது தலைகீழான மரத்தின் படத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கல்ப விருட்சத்தின் ஆயுள் 5000 வருடங்களாகும். ஸ்வஸ்திக்கில் 4 பாகங்கள் ஒரே மாதிரியாகத்தான் தென்படும். யுகமும் சரிசமமானது, அதில் எந்த வேறுபாடும் இல்லை. பாபா புரிய வைக்கின்றார், உலகத்தில் என்னவெல்லாமோ நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் சந்திரனுக்கு செல்கின்றனர், சிலர் தீயில் நடக்கின்றார்கள், தண்ணீரில் நடக்க கற்றுக் கொடுக்கின்றனர். இவை அனைத்தும் வீணானவை. இதனால் எந்தவித லாபமும் இல்லை. மனிதர்கள் தூய்மையாகி முக்தி ஜீவன் முக்தி அடைய முடியாது. என்ன செய்தாலும் சரி, வீட்டிற்கு திரும்ப செல்ல முடியாது. ஆத்மாவிற்கு தன்னுடைய வீடு தந்தையின் வீடு மறந்துவிட்டது. ஆத்மா தன்னையே மறந்து தேக அபிமானத்தில் மூழ்கி கிடக்கிறது. பிறகு கோவில்களில் சென்று மகிமை பாடுகின்றனர், நீங்கள் அனைத்து குணங்களையும் பெற்றவர்கள், நாங்கள் நீசர்கள் பாவிகள் என்று தங்களையே இகழ்வாக கூறுகின்றனர். பாபாவோ ஒருபோதும் பூஜாரி ஆவது இல்லை. பிறகு அடுத்த நம்பரில் கூறலாம், சங்கர் கூட எப்பொழுதும் பூஜிக்கத்தக்கவராக இருக்கின்றார், அவரும் பூஜாரி ஆவதில்லை. அவரது பாகமே இங்கே இல்லை. இந்த மேடையில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் மட்டுமே உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் பாகம் என்ன? இது உலகத்தில் எவருக்கும் தெரியாது. திரிமூர்த்தி பிரம்மா என்று கூறிவிடுகின்றனர். அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பிரம்மா மூலம் ஸ்தாபனை யார் செய்விக்கின்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவருக்கும் உடல் இல்லை என கூறுகின்றனர். ஆனால் அவர் எங்கு இருக்கின்றார்? சிவன் என்றால் என்ன அதையும் அறிவதில்லை. ஆத்மாவை பற்றி கூறும்போது நெற்றி பொட்டின் நடுவில் பிரகாசிக்கும் நட்சத்திரம். நான் ஆத்மா, அழியாதவன். ஷரீரம் அழியக்கூடியது, எத்தனை சரீரங்கள் எடுத்தாகிவிட்டது? எதுவுமே தெரியாது. மனிதர்கள் எவ்வளவு துக்கமாக இருக்கின்றனர். ஏ கடவுளே, தந்தையே என்று கூச்சல் போடுகின்றனர். எப்பொழுதிலிருந்து துக்கம் ஆரம்பமானது கூப்பிட்டுக் கொண்டே வருகின்றனர். பாரதத்தில் எப்போது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ பிற மதங்களிலும் ராவண ராஜ்யம் ஆகிவிட்டது என்பது கிடையாது. அவர்களின் நேரத்தில் சத்தோ ரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டும். இந்த கதை அனைத்தும் பாரதத்தில்தான் உள்ளது. ஆனால் அவைகளோ துணை கதைகள். பாபா இடையில் வருகின்றார். பாரதம் எப்போது தமோ பிரதானமாகிறதோ பிறகு முழு மரமும் தமோ பிரதானமாகிவிடுகிறது. அவர்களும் சுகம் துக்கங்களை அனுபவிக்க வேண்டும். மரத்தில் புது புது இலைகள் முளைக்கின்றன. அவை மிக அழகாக இருக்கின்றன. ஆனால் புதியவைகளும் சத்தோ ரஜோ தமோவில் நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும். பின்னால் யார் வருகின்றாரோ அவர்களுக்கு சற்று புகழ் இருக்கின்றது. ஒரே பிறவியில் கூட சத்தோ ரஜோ தமோவில் கடந்து செல்கின்றனர். ஆனால் அதில் அவ்வளவு மதிப்பு கிடையாது. ஆனால் மதிப்பு என்பது கதாநாயகன் கதாநாயகியாக யார் பாகத்தை நடிக்கின்றார்களோ அவர்களுக்கே உண்டு. பாபாவே கதாநாயகி நடிப்பை நடிக்கிறார் என்றும் கூற முடியாது. அவரோ வந்து பதீத்தர்களை பாவனமாக ஆக்குகின்றார். அவர் சுயம் பதீத்தமாக ஆவதில்லை. நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாகும் முயற்சி செய்கிறீர்கள். ஸ்ரீமத் படி ராஜயோகத்தின் மூலம் ராஜ்யத்தை அடைந்தீர்கள். தற்போது மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகின்றார், நான் ராஜ்யம் செய்வதில்லை, உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகின்றேன். தற்போது உலகத்தில் மனிதர்கள் மிக அதிகமாக பேசுகின்றார்கள். ஆனால் பகவானின் வாக்கியம், நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். ஆனால் அதன் அர்த்தத்தை தாங்களும் புரிந்து கொள்வதில்லை, பிறருக்கும் புரிய வைக்க முடிவதில்லை. பகவானின் மகா வாக்கியம், நிச்சயமாக பகவான் வந்திருந்தார் எனவேதான் கூறியிருக்க முடியும் அல்லவா? ஹே குழந்தைகளே, பாரத தேசத்தில்தான் சிவ ஜெயந்தி சிவராத்திரி கொண்டாடுகின்றனர். தந்தை வருவதே பாரத கண்டத்தில்தான். பாரதமே அழியாத கண்டமாகும். அதனுடைய மகிமை அளவற்றது. எப்படி பாபாவின் மகிமை அளவு கடந்ததோ அப்படி பாரத தேசத்தின் மகிமையும் அளவு கடந்ததாகும். பாரதத்தில்தான் பரம தந்தை பரமாத்மா வந்து அனைத்து மனிதர்களுக்கும் சத்கதி அளிக்கின்றார். அனைவருக்கும் சுகத்தை வழங்குகின்றார். அவரது பிறந்த இடமே பாரதமாகும். பாரத தேசமே மிக பழமையான தேசமாகும். பகவான் ராஜயோகத்தை கற்பிக்க பாரதத்தில்தான் வந்துள்ளார். ஆனால் கிருஷ்ணரை பகவான் என்று கூறிவிடுவதால் இவரது மகிமை இல்லாமல் போயிற்று. பகவான் ஒரே ஒருவரே ஆவார். அவரே சத்குரு என அழைக்கப்படுகின்றார். மற்றபடி மனித குருக்களோ அநேகர் உள்ளனர். வியாபாரம் செய்ய கற்றுக் கொடுப்பவரை கூட குரு என்றே கூறுகின்றனர். இன்றைய நாட்களில் அனைவரையும் அவதாரங்கள் என்று நினைத்துக் கொள்கின்றனர். எதுவுமே புரிவதில்லை. எப்பொழுது முற்றிலும் பத்தீத்தமாக ஆகின்றாரோ அப்பொழுது அழைக்கின்றனர், கடவுளே வந்து எங்களை பாவனமாக்குங்கள். பாபாவே வந்து உண்மையிலும் உண்மையான அமர கதையை கூறுகின்றார். தற்போது உங்களது புத்தியில் நாம் 84 பிறவியில் எப்படி வருகிறோம் என்பது தெரிகிறது. முதலில் நல்ல பிறவிகள், பிறகு கீழே இறங்கி வருவீர்கள். உலகத்திற்கும் கீழே இறங்கும் கலை ஏற்படுகிறது. மனிதர்களின் புத்தி சத்தோ ரஜோ தமோ ஆகிறது. சத்யுகத்தில் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் கலை ஆரம்பமாகிறது. உங்களுக்கு உயரும் கலையாகும் போது அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வல்லல் ஒரே ஒரு தந்தையாவார். ஆனால் அந்த குருமார்களோ வெறும் சாஸ்திரங்களை மட்டும் கூறுகின்றார்கள். கேட்டு கேட்டு கீழே இறங்கியே வந்துள்ளனர். எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைகளிடம் கேட்கின்றார்கள், நான் உங்களை அவ்வளவு செல்வந்தராக ஆக்கிவிட்டு சென்றேன். அவ்வளவு வைர வைடூரியங்களையும் தந்துவிட்டு சென்றேன். அவை அனைத்தும் எங்கே சென்றன? லௌகீக தந்தை குழந்தைகளுக்கு பணம் தருகின்றார், ஆனால் குழந்தைகள் அப்பணத்தை வீணாக்கி விடுகின்றார்கள் என்றால் தந்தை அழைத்து பணத்தை எல்லாம் எங்கே வீணாக்கினார் என்று கேட்கிறார்கள். குழந்தைகளிடம் செல்வம் அதிகம் இருக்கும் பொழுது மிகவும் அதிகம் செலவு செய்து விடுகின்றனர். பாபா தர்ம ஆத்மா ஆவார். அப்பா தர்மம் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தால் குழந்தைகள் வெளிநாடு சென்று செல்வத்தை செலவழித்து விடுகின்றனர். தந்தையால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அவர்களை வெளியேற்றவும் முடியாது, ஏனென்றால் தாத்தாவினுடைய சொத்தாகும். எனவே மனதிற்குள்ளேயே இறைந்து கொண்டிருக்கின்றனர். தந்தை இறந்த பிறகு சில குழந்தைகளோ மிகவும் அழுக்காகி விடுகின்றனர். ஒரே வருடத்தில் அனைத்து செல்வத்தையும் கரைத்து விடுகின்றனர். இவையெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். ஆனால் இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகின்றார், நீங்கள் எவ்வளவு செல்வந்தராக இருந்தீர்கள்? உலகத்திற்கே எஜமானர்களாக இருந்தீர்கள். பிறகு ஏன் வாழ்ந்து கெட்டவராக ஆகிவிட்டீர்கள்? அந்த செல்வங்கள் அனைத்தையும் என்ன செய்தீர்கள்? குழந்தைகளிடமே பாபா கேட்கின்றார், பாரத தேசம் அவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது, அந்த செல்வம் அனைத்தும் எங்கே போயிற்று? பிறகு பாபாவை வந்து புரிய வைக்கின்றார், பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு செலவு செய்கின்றனர், சாஸ்திரங்கள் போன்றவைகளுக்காக எவ்வளவு செலவு செய்கின்றனர், தலை குனிந்து முடி அனைத்தும் போய் செல்வம் அனைத்தும் இழந்து கிடக்கின்றனர். இதுவே நாடகம். நான் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குகின்றேன். ராவணன் உங்களை பரம ஏழையாக ஆக்குகிறார். பாரதவாசிகளுக்கே பாபா புரிய வைப்பார் இல்லையா? பாரதமே தங்க குருவியாக இருந்தது, அவ்வளவு செல்வம் இருந்தது. அதை எல்லாம் பிற மதத்தினர் கொள்ளையடித்து சென்று விட்டனர். பாரதம் எப்படி இருந்தது என்று நினைத்து பாருங்கள். இதுவும் நாடகத்தில் பதிந்துள்ளது. பாரதமே ஸ்வர்கமாக இருந்தது, பாரதமே நரகமாகிவிட்டது, தற்போது நரகம். எனவே பாபா ஏனிப்படி படம் கூட அம்மாதிரி செய்துள்ளார். நாங்கள் பதீதமாகிவிட்டோம் என்று எவரும் புரிந்து கொள்கின்ற மாதிரி சிறு சிறு குழந்தைகளுக்கும் கூட படங்களின் விளக்கம் தரப்படுகிறது. படங்கள் இல்லாத குழந்தைகள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? பாபாவே வந்து பதீதத்திலிருந்து பாவனமாகும் எளிய வழியை கூறுகின்றார். எளிதிலும் எளிதானது, அதே சமயத்தில் கஷ்டத்திலும் கஷ்டமானது கூட. சத்யுகத்தில் ஆத்ம அபிமானியாக வாழ்ந்தீர்கள், தற்போது ஷரீரம் பெரியதாகி விட்டது என்று ஆத்மாவே உணர்கிறது. இந்த பழைய உடலை விட்டுவிட்டு அடுத்ததை எடுக்க வேண்டும். தற்போது போய் குழந்தையாக பிறக்க வேண்டும். பழைய சரீரத்தை விட்டு விடுகின்றனர் என்று சாட்சாத்காரம் கூட தென்படுகிறது. இங்கே எவரேனும் இறந்துவிட்டால் அழுகின்றார்கள், மேல தாளத்துடன் எடுத்து செல்கின்றனர். சத்தியுகத்திலோ மிகவும் குஷியுடன் ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை எடுக்கின்றனர், அதனை கொண்டாடவும் செய்கின்றனர். ஆனால் இங்கோ எவ்வளவு வருத்தப்படுகின்றனர். எவரேனும் இறந்துவிட்டால் ஸ்வர்கத்தை அடைந்து விட்டனர் என்கின்றனர். இதனுடைய அர்த்தம் அவர் இதுவரை நரகத்தில் இருந்தார் என்பதாகும். தற்போது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் ஸ்வர்கவாசி ஆகுவதற்காக. பாபா உங்களை ஸ்வர்கவாசியாக ஆக்குகின்றார். பாபா வருவதே ஜீவன் முக்தி அளிப்பதற்காக. ராவணனுடைய பந்தனத்திலிருந்து விடுவித்து ஜீவன் முக்தி அளிக்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் முந்தைய கல்பத்தை போல வந்து மீண்டும் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். ஒவ்வொரு கல்பத்திலும் பிரம்மாவின் சரீரத்தில்தான் வருகிறேன். நீங்களே பிராமணர்களாக நிச்சயமாக ஆக வேண்டும். யக்ஞத்தில் பிராமணர்கள் நிச்சயம் வேண்டும் அல்லவா? இது ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யக்ஞமாகும். இந்த ரதத்தை அதாவது ஷரீரத்தை இதில் அர்ப்பணிக்க வேண்டும். அஸ்வம் அதாவது குதிரை என்றால் இந்த உடலுக்கு கூறப்படுகிறது. ராஜஸ்வ சுய ராஜ்யத்திற்காக இந்த அனைத்து குதிரைகளும் அதாவது சரீரமும் இதில் ஸ்வாகா ஆக வேண்டும், அர்ப்பணம் ஆக வேண்டும். ஆத்மா ஸ்வாகா ஆவதில்லை. ஆத்மாக்கள் தனது கணக்கு வழக்குகளை பூர்த்தி செய்து சென்றுவிடும். பிறகு புதிதாக அனைவரின் பாகமும் ஆரம்பமாகும். இதுவே சரித்திர பூகோணம் மீண்டும் நடப்பது என்று கூறப்படுகிறது. பாபா வருவதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து பழைய உலகத்தை அழிப்பதற்காக. இது ஒரே ஒரு மகாபாரத யுத்தமாகும். இதுவே சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த யுத்தத்தின் மூலம் ஸ்வர்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது என்று புரிய வைக்க வேண்டும். எனவேதான் இதன் புகழ் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, கடந்து போன விஷயங்களை பற்றி ஒருபோதும் சிந்திக்க கூடாது. எது நடந்து முடிந்து போய்விட்டதோ எதுவும் புதிதல்ல என்று அதனை நினைத்து மறந்துவிட வேண்டும். இரண்டாவது, இந்த ராஜஸ்வ அஸ்வமேத யக்ஞத்தில் தனது உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த கடைசி பிறவியில் முழுமையாக தூய்மை அடையும் முயற்சி செய்ய வேண்டும். பிரதானம் சிரேஷ்ட விருத்தியை முன்னேற்றத்திற்கான சாதனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக. சிரேஷ்ட விருத்தியை முன்னேற்றத்திற்கான சாதனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக. விளக்கம், இல்லறத்தில் விருத்தியின் மூலம்தான் தூய்மையாக அல்லது அசுத்தமாக ஆகின்றனர். விருத்தியை சதா ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உயர்ந்த விருத்தி இருந்தது எனில் இல்லறமானது முன்னேற்றத்திற்கான சாதனமாக ஆகிவிடும். விருத்தி உயர்வாக மற்றும் சிரேஷ்டமாக இருக்கிறது எனில் சஞ்சலமாக முடியாது. இப்படிப்பட்ட சிரேஷ்ட விருத்தியின் மூலம் முன்னேறி கதி சத்கதி நிலை எளிதாக அடையலாம். பிறகு அனைத்து புகார்களும் முழுமையாகிவிடும். ஸ்லோகன், கனவிலும் கூட தூய்மை அசைந்து விடுகிறது எனில் நிச்சயம் என்ற அஸ்திவாரம் பலவீனமாக ஆகிறது. கனவிலும் கூட தூய்மை அசைந்து விடுகிறது எனில் நிச்சயம் என்ற அஸ்திவாரம் பலவீனமாக ஆகிவிடுகிறது. அவ்யக்த சமிகை, இப்பொழுது உங்களின் வல்லல் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். ஜொலிக்கும் நட்சத்திரங்களாகிய நீங்கள் சூரியன் சந்திரனை போன்று தனது சம்பூர்ண நிலை அதாவது மாஸ்டர் வல்லல் என்ற நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது அலையக்கூடிய ஆத்மாக்கள், தேடக்கூடிய ஆத்மாக்கள் விட்டில் பூச்சியை போன்று தானாகவே அடைவதற்கு சந்திப்பதற்கு வேகமாக உங்களிடம் வருவார்கள். மேலும் நீங்கள் அனைவரும் வினாடியில் தந்தையின் மூலம் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரம் கொடுக்கும் சேவை தீவிர வேகத்தில் செய்ய வேண்டியிருக்கும். ஓம் சாந்தி.